நாம் லூகா புஸ்தகம் 13 அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். லூகா புஸ்தகம் 13 அதிகாரம் பக்கம் 103 பக்கம். லூகா புஸ்தகம் 13 அதிகாரம். இங்கே பார்த்தீங்கன்னா இயேசுவானவர் தொடர்ந்து தம்முடைய உன்னதமான மகத்துவமான தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றும்படியாக தொடர்ந்து அவர் செய்து கொண்டே இருக்கிறத பார்க்கலாம். இங்க பார்த்தீங்கன்னா முக்கியமாக அதாவது இந்த இடத்துல ஒரு உண்மையான மெய்யான விடுதலையை காண்பிக்கும்படியாக இயேசுவானவர் ஒவ்வொரு வேலையும் அவர் முயற்சி செய்கிறத பார்க்கலாம். செய்தார் அவ்விதமான ஒரு உண்மையான விடுதலையை முறியடிக்கும்படியாக பிசாசு பல்வேறு விதங்களில் எதிரிட்டு முறியடித்து தோற்கடிக்கும்படியாகத்தான் பிசாசு முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கலாம். சொல்லப்போனா நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு கடவுளை அறிந்த இயேசு ஆண்டவரை அறிந்து இயேசுக்குள்ளாக உண்மையான ஒரு வாழ்க்கையை கொண்ட ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்வதற்கு என்னைக்குமே பிசாசு விடவே மாட்டான், ஏன்னா அந்த உண்மையான கடவுளை அறிந்த வாழ்க்கை ஒரு பெரிய ஒரு மகத்தான ஒரு சந்தோஷமான வாழ்க்கை. நீங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இயேசுவானவர் இந்த பூலோகத்துல இந்த பூமியில வாழ்ந்த போதெல்லாம் பல்வேறு விதமான எதிர்ப்புகளும் பல்வேறு போராட்டங்களை சந்தித்து கொண்டே தான் வந்தார். அப்படி சந்தித்து கொண்ட வேலையில நீங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அவர் பொதுவாக யாரோடு அதிகமாக போராடி கொண்டே வந்தார்
நீங்க படிச்சு பார்த்தோம், நம்ம இத்தனை அதிகாரம் படிச்சுட்டு வரோம். அவர் பொதுவாக யாரோடு அதிகமாக போராடி கொண்டே இருக்கிறார், எப்படிப்பட்ட மக்களோடு அதிகமாக போராடி கொண்டே இருக்கார்,
சும்மா கடவுளை அறியாத விக்கிரக வணக்க கொண்ட மக்களையோடு போராடி கொண்டிருந்தாரா? யாரோடு அதிகமாக போராடி கொண்டிருந்தார்? அதாவது ஒரு விதமான ஒரு பாரம்பரியமான பக்தி கொண்ட மக்களோடு தான் அதிகமாக போராடி கொண்டது. அந்த யூத மக்கள் சுற்றிலும் அந்த யூத மக்கள் சூழ்ந்து கொண்டு அந்த பரிசேய கூட்டம் அந்த யூத மக்கள் அப்படியான அவங்களுக்குன்னு ஒரு பக்தியை வைத்து கொண்டு செயல்பட்டு கொண்டிருந்த அந்த மக்களோடு தான் அதிகமாக போராடி கொண்டே இருந்தார். நீங்க படிச்சு பார்க்கலாம். இப்பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அங்க பார்க்கணும், அங்க முக்கியமாக நம்ம பார்க்கிறோம் ஒரு விதமான ஒரு பக்தி, பாரம்பரியமான பக்தி கூட்டம் இருந்து கொண்டே இருந்துச்சு. இயேசுவாண்டவர் அந்த மக்களோடு அதிகமாக போராடி இது அல்ல உண்மையான பக்தி என்று சொல்லி தெல்ல தெளிவாக சொல்லிக்கொண்டே தான் வந்தார். ஏன் நம்ம போன வாரம் நம்ம பார்த்தோமே, ஒவ்வொரு வாரத்திலையும் நம்ம பார்க்கிறோம் அன்றா இயேசு கிறிஸ்து பல்வேறு காரியங்களை வைத்து முன்னாடி சொல்லி கொண்டு போதித்து கொண்டே இருந்தார். நீங்க பாத்தீங்கன்னா போன வாரம் நம்ம பார்த்தோம், அதாவது எத்தனையோ எவ்வளோ அடையாளங்கள், எவ்வளோ அற்புதங்கள், எவ்வளோ காரியங்கள் இயேசுவாண்டவர் செய்தோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த மக்களை பார்த்து என்ன சொன்னார், நீங்கள் பூமியின் தோற்றத்தையும் வானத்தின் தோற்றத்தையும் நிதானித்து அறிந்திருக்கிறீங்க, ஆனா நான் இங்க வந்தும் கடவுள் என்று காண்பித்தும் அந்த இயேசுவாண்டவர் அவர்கள் ஏற்றுக்கொள்ளாதபடி கடந்து போறத சுட்டி காமிக்கிறாரு, காமிக்கிறாரா இல்லையா? அப்ப அந்த இடத்துல தெல்ல தெளிவா போன வாரம் நம்ம பார்த்தோம் அதையும் மீறி பல்வேறு விதமான பேராபத்துகள், பல்வேறு விதமான உலகத்தில் நடக்கிற பேராபத்துகளை சுட்டி காமித்து பேசுறாரு. விபத்துகள் நடக்குது, பயங்கரமாக பூகம்பங்கள் நடக்குது, பயங்கரமாக ஊரையே அழிவு சந்திக்கிறார்கள், இப்படிப்பட்ட பயங்கரமான விபத்துகள் பேராபத்துகளை பார்த்து நீங்க என்ன செய்யணும், அந்த இடத்துல மனம் திரும்ப வேணும். அந்த உலகம் எப்படிப்பட்ட உலகமா இருக்குது, இந்த விபத்துகள் பேராபத்துகள்லாம் நினைக்கு பார்க்கும் பொழுது இன்னைக்கு உன்னுடைய என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு குறுகிய வாழ்க்கைன்னு சொல்லி சொல்றார், எவ்வளவு குறுகிய வாழ்க்கை பொக்குன்னு போயிடும். இன்னைக்கு நீனும் நானும் இந்த விபத்துல மாட்டேன்னு செய்யும். அப்ப இந்த வாழ்க்கை எவ்வளவு குறுகிய வாழ்க்கை. அப்ப இந்த குறுகிய வாழ்க்கையில என்ன பண்ணணும், கடவுளை அண்டிக்கொண்டு கடவுளை தேடி நீனும் மனம் திரும்பி உன்னுடைய பாவத்தை குறித்து உணர்ந்து மனம் திரும்பி அந்த இயேசுவின் மன்னிப்பை பெற்றுக்கொண்டு கடவுளுடைய பிள்ளையா வர்றது தான் நல்லதுன்னு சொல்லி இயேசுவாண்டவர் சொன்ன வார்த்தையை கொடுத்து நம்ம போனதில் பார்த்தோம். மனம் திரும்ப வேண்டும், அப்படியா மனம் திரும்பி கடவுளுக்குரிய கனிகளை, அந்த மனம் திரும்பதுக்கேற்ற கனிகளை கொடுக்க வேண்டும் சொல்லி போன வாரம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? இப்படிதான் அவர் சொல்லிக் கொண்டு வரும்பொழுதுதான் நீங்க பாத்தீங்கன்னா அந்த லூகா புஸ்தகம் 13 அதிகாரத்துல
அடுத்ததாக ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கலாம், அடுத்ததாக ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா மற்றொரு அருமையான ஒரு சம்பவத்தை அங்கு நிகழ்த்தப்படுகிறத நம்ம பார்க்கலாம். மற்றொரு அருமையான சம்பவத்தை அங்கு பார்க்கலாங்க. அன்றா இயேசு கிறிஸ்து அங்க பாருங்களேன் 11 அன்றா இயேசு கிறிஸ்து 11 அப்பொழுது 10 ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெபாலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். 10 என்ன சொல்லுது? ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெபாலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இயேசு ஆண்டர் தெல்ல தெளிவாக போதித்து சத்தியத்தை தெல்ல தெளிவாக போதித்து கொண்டு வருகிற ஒரு நபராய் காணப்பட்டிருக்கிறார். இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஜப ஆலயத்துல, முக்கியமா ஜப ஆலயத்துல அவர் என்ன செய்தாரு? சத்தியத்தை போதித்து கொண்டு வருகிற ஒரு நபராய், ஒரு தெல்ல தெளிவாக ஒரு உண்மையான சத்தியத்தை தெல்ல தெளிவாக தன்னுடைய சத்தியத்தை தெல்ல தெளிவாக போதித்துக் கொண்டு ஒரு நபராய் ஜப ஆலயத்துல போதித்துக் கொண்டு வந்தார். சொல்ல போன இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா இதுதான் லாஸ்ட் டைம், இதுதான் கடைசி முறை இயேசுவானவர் இந்த ஜபாலயத்துல போதிக்கிற காரியம் கடைசி முறைன்னு சொல்லப்படுது. அதுக்கு மேல அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டியே சந்தர்ப்பமே இல்லைன்னு சொல்லுது. இப்படிப்பட்ட ஒரு தெல்ல தெளிவாக இயேசுவானவர் சத்தியத்தை போதித்து வந்து கொண்டிருக்கிற நபராய் காணப்படுகிறத நம்ம பார்க்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல முக்கியமாக அந்த சமயத்துலதான் அங்க பாருங்களேன் ஒரு ஒரு ஸ்திரீயானவள் அப்பொழுது 11 அப்பொழுது 18 பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்க இருந்தால், அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியா இருந்தால், அங்க பாருங்களேன் அந்த இடத்துலதான் ஒரு ஸ்திரீ அங்க பார்க்க அங்க அந்த ஒரு ஸ்திரீ அந்த இடத்துல இருக்கிறாள். அந்த ஸ்திரீ என்னதுங்க? 18 பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்க இருந்தால், அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியா இருந்தால், கூனியா இருந்தால், இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே உன் பலவீனத்தில் இருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இயேசு ஓய்வு நாளிலே சொஸ்தமாகினபடியால் ஜபாலய தலைவன் கோபம் அடைந்து ஜனங்களை நோக்கி, வேலை செய்கிறதுக்கு 6 உண்டே, அந்த நாட்களில் நீங்கள் வந்து சொஸ்தமாக்கிக் கொள்ளுங்கள், ஓய்வு நாளில் அப்படி செய்யலாகாது என்றான். கர்த்தர் அவனுக்கு பிரதியுத்தரமாக, மாயக்காரனே, உங்களில் எவனும் ஓய்வு நாளில் தன் இறதையாவது தன் கழுதையாவது தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் அதுக்கு தண்ணீர் காட்டுகிறது இல்லையா? இதோ சாத்தான் 18 கட்டியிருந்த ஆபிராமின் குமார்த்தியாகி இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்றார். இந்த இடத்துல தெல்ல தெளிவாக ஒரு சம்பவம் பார்க்கிறோம். படிச்சோம், ஜபாலயத்துல இயேசுவானவர் போதித்துக் கொண்டிருக்கிறார். ஜபாலயத்துல இயேசுவானவர் போதித்துக் கொண்டிருக்கிறார். அப்ப போதித்துக் கொண்டிருக்கும் பொழுது அப்ப யாரை பார்க்கிறாரு? ஒரு ஸ்திரீயானவள் 18 பலவீனப்படுத்தும்படியான ஆவியை கொண்ட ஒரு கூனி. கூனினா அப்படியே முதுகு டோட்டலா உங்களுக்கு என்ன ஆயிரும்? நிமிந்து இருக்குமா? நிமிந்து இருப்பாங்களா? பாத்திருக்கீங்களா? சில இடங்களை பாத்திருக்கேன். நான் சேலத்துல ஒரு அம்மா பாத்திருக்கேன், அப்படியேதான் இருக்கும் அந்த முதுகு. போகும்போது வரும்போது தான் எப்படிதான் இருக்கும்? இப்படியேதான் குனிஞ்சேதான் இருக்கும். அவங்க பேர் தான் கூனின்னு சொல்லுவாங்க. கூன் போட்டு அப்படியே ஃபுல்லா கூனி குறுகி பெண்ட் ஆயிருவாங்க. அந்த முதுகு எலும்பு அப்படியே பெண்ட் ஆயிரும், நிமிர்ந்த முடியாதபடி. இந்த இடத்துல அதான் இங்க பாக்குறோம். இங்க இப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீயானவள் கடவுளுடைய பயங்கரமான ஒரு விடுதலையை பெற்றுக்கொண்டார். கடவுளுடைய பயங்கரமான விடுதலையை பெற்றுக்கொண்டது. நீங்க சொல்ல போன இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா இந்த விடுதலை எங்கிருந்து ஆரம்பமாச்சு? அவளிடத்திலிருந்து ஆரம்பமாச்சா? இந்த விடுதலை எங்கிருந்து ஆரம்பிச்சு? இந்த இடத்துல யார் அந்த விடுதலையை கொடுக்க ஆரம்பித்தா? இயேசுவாண்டவரே. சொல்ல போன இந்த இடத்துல எந்த விதத்துல அந்த ஸ்திரீயானவர் தன்னுடைய விசுவாசத்தை காமிக்கவே இல்லை. காமிச்ச மாதிரி சொல்லிட்டு இருக்கா? சொல்லியிருக்கதா எங்கேயாச்சும்? காமிக்க மாதிரி சொல்லவே இல்லை. ஏன்? எந்த விதத்துல அவளா போய் இயேசுட்ட போய் வேண்டிக்கிட்டாளா? அதுவும் இல்ல. எந்த இடத்துலயும் நிச்சயமாக நிமிந்து பார்த்து அவரை நோக்கி பார்த்தாளா? எதுவுமே நடக்கலங்க. கவனிக்கிறீங்களா? எதுவுமே நடக்கல். இப்படிப்பட்ட ஒரு மகத்துவமான விடுதலையை இயேசுவானவர் அவளுடைய வாழ்க்கையிலே கொடுத்தார். அவள் எந்த விதமான காரியமும் செய்யல. பாருங்களேன், ஆண்டவர் தேவையுள்ள இருதயங்களை சந்திக்கிறார். நல்லா புரிஞ்சு, இதுல இருந்து நம்ம கத்துக்கொள்ள முடியாத பாடம் என்ன? தேவையுள்ள இருதயங்களை சந்திக்கிறார். தேவையுள்ள இருதயங்களை சந்திக்கிறார். உன்னுடைய என்னுடைய வாழ்க்கையில இன்னைக்கு நீ உட்கார்ந்திருக்கிற இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில தேவையோடு உன்னுடைய இறுதி மாலமாய் உணர்ந்து பாரத்தோடு உன்னுடைய இறுதி மாலமாய் உடைபட்டு ஒரு தேவை ஐயோ என்னுடைய வாழ்க்கையில எதுவும் முடியாதபடி கடந்து போகிறேனே, நான் முடியாமை கொண்டவனா இருக்கிறேனே, கொண்ட மனுஷனா இருக்கிறேனே, என்னால முடியல என்று சொல்லி உணர்ந்த இருதயம் உன்னிட்ட இருக்குதா? உன்னிட்ட இருக்குதா? எனக்கெல்லாம் தெரியும், நான் வருவேன் போவேன், நீ என்ன கேட்கறது, நான் என்ன சொல்றது, நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, நான் வருவேன் போவேன், காணிக்கையா இதோ கொடுத்துறேன் போ, இதான் என்னுடைய பக்தி அப்படின்னு சொல்லிட்டு போற பக்தி ஆண்டர் எதிர்பார்க்கல. ஆண்டர் எதிர்பார்க்கல. இந்த இடத்துல ஒரு பக்திக்காரர்கள் இருந்தார்கள், இந்த இடத்துல ஒரு பக்திக்காரர்கள் இயேசுவாண்டரோடு இயேசுவாண்டர் கூட தான் இருந்தார்கள். ஆனா இயேசுவாண்டவர் சொன்னார், அந்த பக்தி எப்படிப்பட்ட பக்தி, இந்த பக்தி எப்படிப்பட்ட பக்தியும் காமிக்கிறார். பார்க்கலாமா, பார்க்கலாமா எது உண்மையான பக்தி? இதுதான் பார்க்க போறோம், எது உண்மையான பக்தி என்ற தலைப்புல சிந்திக்க போறோம். இன்னைக்கு நீ இப்படிப்பட்ட உண்மையான பக்தியை கொண்ட மனுஷனா இருந்தாதான் அந்த விடுதலையை பெற்ற மனுஷனாக வாழ முடியும், அந்த மகத்தான சந்தோஷத்தை பெற்ற மனுஷனாக வாழ முடியும், ஓ கடவுளை மகிமைப்படுத்த முடியாத மனுஷனாக வாழ முடியும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் எது உண்மையான பக்தி. அந்த அப்படியாக நம்ம பார்க்கிற வேளையில நம்ம ஜப சிந்தியோடு கருத்தோடு இந்த செய்திக்குள்ளாய் கடந்து செல்வோம். இங்க பாருங்களேன், நம்ம இங்க பார்க்கலாம் முதல் குறிப்பு என்ன, நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது இப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீயானவள், இந்த ஸ்திரீயானவள் எப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீயா இருக்கிறாள், பிசாஸ்னாலே கட்டப்பட்டவர்கள். அங்க பாருங்க 13:16 அங்க இயேசுவாண்ட தெல்ல சொல்ல 13:16 இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டிருந்த, கவனிக்கிறீங்களா எப்படிங்க, எத்தனை வருஷமா, 18 வருஷமாய் கட்டிருந்த, நல்லா கவனமா கேக்குறீங்களா, எத்தனை வருஷமா அந்த ஸ்திரீயானவள் அந்த பெண்ணானவளுடைய வாழ்க்கை முடமாக்கப்பட்டவளாக முற்றிலுமாக கட்டப்பட்டவளாக விடுதலையே இல்லாதபடி அந்த பெண்ணுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு எத்தனை வருஷமாய் கடந்து போயிருந்தா, எத்தனை வருஷங்க, 18 வருஷமா, 1 வருஷம் இல்ல, 1 வருஷம், 2 வருஷம் இல்ல, 3 வருஷம் இல்ல, எத்தனை வருஷம், 18 வருஷமா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த ஸ்திரீயானவள் எங்க நோக்கி வந்தா, எங்க வந்தா இந்த ஸ்திரீயானவள் எங்க வந்தா, ஜப ஆலயத்துக்கு, ஆலயத்துக்கு தான் வந்தா, ஆலயத்துக்கு தான் வரா, இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிராமின் குமாரத்தியாகி இவளை, ஆபிராமின் குமாரத்தி என்று சொன்னாலே ரட்சிக்கப்பட்டவள், விசுவாசி. இந்த ஸ்திரீ யாருங்க, ஒரு விசுவாசி தான், இயேசுக்குள்ள அந்த கடவுளை அறிந்து மனுஷியாக ஒரு பெண்மணியாக தான் இருந்தாள். அங்க பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த இடத்துல அவளுடைய வாழ்க்கையில கடவுளை தேடி கடவுளை நோக்கி வந்தாள். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த பெண்மணியனுடைய வாழ்க்கையில எத்தனை கஷ்டம், எத்தனை கஷ்டம், இந்த பெண்மணி வாழ்க்கையில இந்த விதமான ஒரு பலவீனப்பட்ட ஒரு பெண்மணி, விதமான ஒரு கூணி குறுகி போன பெண்மணி, அதனால சற்று ஒதுங்கி போயிருக்கலாமா இல்லையா, உலகத்தாரோடு இந்த எதுக்கடா நம்ம சேர்ச்சுக்கு போனோம், எதுக்கடா நம்ம நமக்குள்ள ஒரு வாழ்க்கை இல்லை, நமக்குள்ள தைரியமா நிமிர்ந்து நிற்கும்படியான சந்தோஷமான வாழ்க்கை இல்லை அப்படின்னு சொல்லி ஒதுங்கி போயிருக்கலாமா இல்லையா, ஒதுங்கி போயிருக்கலாமா இல்லையா. மாத்திரமல்ல, நிச்சயமாக அவள் நிச்சயமாக ஒரு அழகா இருந்திருக்கலாம், அவளுடைய அழகே முற்றிலுமாக மட்டுப்படுத்தப்பட்டும்படியான ஒரு பயங்கரமான ஒரு கூணி குறுகும்படியான ஒரு வாழ்க்கை, அவருடைய அழகெல்லாம் போயிடுச்சு, அவருடைய அழகெல்லாம் போயிடுச்சு. நிச்சயமா ஒரு பெண்மணி என்று சொன்னாலே ஒரு அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு ஒரு லட்சணமான ஒரு அழகான ஒரு 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 பார்வையை கொண்ட ஒரு ஸ்திரீயாக, அந்த வெளிப்படுத்த முடியாத ஸ்திரீயாக, நிச்சயமா பாக்குறதுக்கு எல்லாரும் பாக்குறதுக்கு சந்தோஷமா இருக்க முடியாத ஸ்திரீயாக தானே எண்ணிருப்பாள். ஆனா அவள்கிட்ட எந்த அழகுமே போயிடுச்சு. அது மாத்திரமல்ல, இந்த இடத்துல தொடர்ந்து வரா, தொடர்ந்து வரா வழியோடு வந்திருப்பாளா இல்லையா, வழியை சுமந்து வந்திருப்பாளா இல்லையா, வழியை சுமந்து வந்திருப்பாளா இல்லையா, எத்தனை நேரங்கள் வழி தாங்க முடியாம இருந்திருக்கும், தாங்க முடியாம இருந்திருக்குமா இல்லையா, வழியோடு வந்திருக்கிறா. மாத்திரமல்ல, அந்த இடத்துல ஏன் அவ வீடு கூட கொஞ்சம் தூரமா கூட இருந்திருக்கலாம், வீடு கூட பக்கத்துல இருந்துப்பான்னு சொல்லல, ஆலயத்துக்கு வர தூரமான இடத்துல கூட வந்திருக்கலாம், எப்படி வந்திருப்பா, இப்படியேதான் வந்திருப்பா, குனி குறுகி கூணி குறுகி கூணி குறுகி குனிந்து குனிந்துதான் வந்திருப்பா, அவளே எவ்வளவு கஷ்டத்தோடு எவ்வளவு தூரமான இடத்துல நடையா நடந்து வந்திருப்பா இல்லைங்களா, நடந்து வந்திருப்பாடா இல்லையா? அதான் அந்த இடத்துல பாக்குறோம். ஏன் ஐயோ எந்த விதத்திலையும் அவள் ஐயோ அது முன்னாடி இருக்க மக்களை சற்று பார்க்கும்படியான ஒரு பார்வை, அந்த நிமிந்து பார்க்கும்படியான பார்வையை கொண்டவளா இருந்தாளா? இருந்தாளா? இல்லவே இல்ல. இந்த இத்தனை காரியம் அவள்கிட்ட எதுவுமே முடியலங்க. இத்தனை காரியம் ஐயோ அழகை, தன்னுடைய அழகை இழந்தால் நிமிர முடியாதபடி, அப்படி உட்கார்ந்து இருக்கிற மக்களை பார்க்க முடியாதபடி இழந்தால், வழியோடு தொடர்ந்து வந்தால், தூரமான இடத்துல நடந்து அந்த கூணி குறுகிய இறுதி அந்த கூணி குறுகிய அந்த உடம்பை வைத்துக் கொண்டுதான் வந்திருந்திருப்பா இல்லைங்களா? வந்திருந்திருப்பாளா இல்லையா? எவ்வளவு பரிதாபம், இப்படிப்பட்ட பயங்கரமான ஒரு அடிமைத்தனத்துல வாழ்ந்து கொண்ட ஸ்ரீதான். இங்க அதான் பாக்குறோங்க. இன்னைக்கு நீனும் உன்னுடைய வாழ்க்கை நல்லா புரிஞ்சுக்கோ, இன்னைக்கு நீனும் உன்னுடைய வாழ்க்கை நல்லா புரிஞ்சுக்கோ. இன்னைக்கு நீ ஆலயத்துக்கு வரலாம், இன்னைக்கு நீ ஆலயத்துக்கு வரலாம். இதை கேட்கிற நீ ஒருவேளை பாரம்பரியமாக ஆலயத்துக்கு வரலாம். இன்னைக்கு ஒரு கூட்ட மக்கள் பாரம்பரியமான மக்கள் இருக்கிறார்கள், பாரம்பரியமாக மக்கள் இருக்கிறார்கள், ஆலயத்துக்கு போறாங்க, கிறிஸ்துவர்கள் சொல்லி கொண்டு பாரம்பரியமா போறார்கள். ஆனா அவங்களுடைய வாழ்க்கையில என்ன விடுதலையை அடைகிறார்கள், என்ன விடுதலையை அடைந்தார்கள்? இன்னைக்கு விடுதலை அற்றவர்களாக ஒரு பாரம்பரியமாக கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை, ஒரு கூட்ட மக்களை பார்க்கலாம். அதான் இங்க பாக்குறோம். இதோ அந்த பாரம்பரிய பக்திக்காரர்கள் சூழ்ந்து கொண்டேதான் இருந்தார்கள். இத்தனைக்கும் அவர்கள் ஜபாலயத்திலே அந்த ஸ்திரீயானவள் போய் கொண்டிருந்தால், 18 வருஷமாய் போய் கொண்டிருந்தால், அந்த 18 வருஷமாய் போய் கொண்டிருந்த வேலையில அவருடைய வாழ்க்கையில எந்த விடுதலையுமே கிடைக்கல, எந்த விடுதலையுமே கிடைக்கல. அப்ப பாரம்பரிய பக்தி ஏதாச்சும் விடுவிச்சுட்டா? இன்னைக்கு நீ ஒருவேளை ஜாக்கிரையாரு, இன்னைக்கு நீ உன்னுடைய வாழ்க்கையில விவிமான் பக்தி போர்வையில உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். இயேசு கோயிலுக்கு வந்தாச்சு, இயேசு பெயரை போட்டாச்சு, இயேசுக்கு பிரிச்சமான பெயரை நியமிச்சாச்சு, நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், நான் வந்து பேப்டிஸ்ட் எடுத்துட்டேன், நான் வந்து சர்ச்சில் மெம்பர் ஆகிட்டேன், இப்படி சொல்லிக்கிட்டு ஒரு ஆலயத்துக்கு வந்துட்டு போற ஒரு மனுஷனாக, ஒரு பாரம்பரிய மனுஷனாக வந்துட்டு போகலாம். இன்னைக்கு எத்தனையோ சர்ச்சஸ் இருக்குது, ஐயோ பாரம்பரியமாக எத்தனையோ சபைகள் இந்த உலகத்துல இருக்குது, பாரம்பரியமா மக்கள் வந்துட்டு போறாங்க. எப்படிங்க பாரம்பரியமாக? ஆனா அவங்களுடைய வாழ்க்கையில விடுதலையே இல்ல, தங்களுடைய வாழ்க்கையில விடுதலை இல்ல, ஸ்வாவத்துல விடுதலை இல்ல. பாரம்பரியமா சர்ச்சு போறாங்க, சர்ச் தான் போறாங்க, இயேசுவை தான் அறிந்து போறாங்க சொல்றாங்க. ஆனா அவங்களுடைய வாழ்க்கையில விடுதலையே இல்ல, ஸ்வாவத்துல விடுதலை இல்ல. இதுக்கெடுத்தாலும் எரிச்சல், இதுக்கெடுத்தாலும் கோபம், இதுக்கெடுத்தாலும் சுட்டின்னு மூஞ்ச காமிக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில விடுதலையே இல்ல, விடுதலையே இல்லாத மக்களா இருக்கிறாங்க. யாருங்க? கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க. யாருங்க? கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க. இன்னைக்கு உன்னுடைய என்னுடைய வாழ்க்கையில நல்லா புரிஞ்சுக்கோ, இன்னைக்கு உன்னுடைய என்னுடைய வாழ்க்கையில கிறிஸ்தவன் என்று சொல்லும் பொழுது விடுதலையை பற்ற அதுதான் இங்க இருந்து பாக்குறோம். இல்ல நீ ஒருவேளை பக்தி, எப்படிப்பட்ட பக்தியை கொண்டவனா கூட இருக்கலாம். இன்னைக்கு நீ இந்த இந்து, இந்த முஸ்லீம் பக்தியோ, இந்து பக்தியோ, எத்தனையோ பக்தியோ கொண்டிருக்கிறார்கள் இந்த சமுதாயத்துல. ஆனா விடுதலையை பெற்ற மனுஷனா இருக்கிறாயா? உன்னுடைய சுபாவத்துல விடுதலையை பெற்ற மனுஷனா இருக்கிறாயா? உடைய ஸ்வாவத்துல விடுதலையை பெற்ற மனுஷனா இருக்கிறாயா? ஆராய்ந்து பார், ஸ்வாவத்துல விடுதலையை பெற்ற மனுஷனா இருக்கிறாயா? இதோ இந்த ஸ்திரீயுடைய வாழ்க்கையில நல்லா புரிஞ்சுக்கோ, இந்த ஸ்திரீயுடைய வாழ்க்கையில பிரதான விடுதலையை பெற்றால், இந்த ஸ்திரீ எப்படிப்பட்ட ஸ்திரீயா இருந்தால், ஓ ஜபாலயத்துக்கு போய் கொண்டிருந்தால், எத்தனையோ சிரமங்களையோட கடந்து போனால், 18 வருஷமாய் பிசாசினாலே கட்டப்பட்டு நாய் பலவீனப்படுத்தப்பட்ட ஒரு ஸ்திரீயாய் கூணி குறுகி போய் கடந்து போனால், ஓ அந்த இடத்துல எத்தனையோ வருஷமா கடந்து போனாலும், அந்த ஜபாலயத்துல எத்தனையோ வருஷமா போயிட்டு இருந்தாலும், அவளுடைய வாழ்க்கையில யாரும் விடுதலை கொடுக்கவே இல்லை, அந்த பாரம்பரிய பக்தி அவளை விடுவிக்கவே இல்லை. ஆனா இந்த இடத்துல பாக்குறோம், பிசாசினாலே கட்டப்பட்ட அந்த ஸ்திரீயுடைய வாழ்க்கை, இயேசுவானவர் ஒரே ஒரு விஷயம், இயேசுவானவர் அந்த இடத்துல என்ன செஞ்சார், அந்த பக்தி விடுவிக்காதது, அந்த பக்தி விடுவிக்காத விடுதலை யார் கொடுத்தா? இயேசுவானவர் கொடுத்தார், இயேசுவானவர் கொடுத்தார். அவ்வளவுதான், இயேசுவானவர் பார்த்தார் அவளுக்கு, அவளை தொட்டு நிச்சயமா அந்த இடத்துல அதான் பாக்குறோம். அங்க பாருங்க 13வது வசனம், அந்த இடத்துல இயேசு அவளை கண்டு, இயேசு அவளை கண்டு, 12:13, இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்ரீயே உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். அட்டையப்பா, முதல் குறிப்பு நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீனும் நானும் ஒரு பாரம்பரியமான பக்தியை வைத்து கொண்டு எந்த விடுதலையும் பார்க்கவே முடியாது. ஒரு பக்தி என்று சொன்னால், இயேசுவை கொண்ட உண்மையான பக்தி என்று சொன்னால், அந்த கடவுளோடு நெருங்கி, அந்த கடவுளோடு ஆழமாய் தொடப்பட்டு இயேசுவானவர் கொடுக்க முடியாத விடுதலையை பெற்ற மனுஷனா இருக்கணும். அந்த இயேசுவானவர் அதுதான் அந்த விடுதலையை கொடுத்தால்,
அந்த இயேசுவான அதுதான் அந்த விடுதலையை அந்த ஸ்திரீக்கு கொடுத்தார். இன்னைக்கு நீனும் ஒரு கிறிஸ்தவன் சொல்லிக் கொண்டிருக்கலாம், இன்னைக்கு நீனும் ஒரு பக்தி வைத்துக் கொண்டிருக்கலாம். உன்னுடைய வாழ்க்கையில விடுதலையை பெற்றிருக்கிறாயா? உன்னுடைய சுபாவத்துல விடுதலையை பெற்றிருக்கிறாயா? உன்னுடைய வாழ்க்கையில விடுதலையை பெற்றிருக்கிறாயா? பாருங்க, இன்னைக்கு எத்தனையோ மக்கள் கிறிஸ்தவர்கள் சொல்லிக்கொண்டு, அடேப்பா சுபாவத்துல விடுதலை இல்ல, தங்களுடைய இருதயத்துல விடுதலை இல்ல, தங்களுடைய பாவ பாதைகளை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா எதுக்கெடுத்தாலும் எரிஞ்சு விழுகிறார்கள், எதுக்கெடுத்தாலும் கோவப்படுறார்கள், எதுக்கெடுத்தாலும் பொறுமையை விழுந்து பொறுமையை கையாள முடியாதபடி கடந்து விடுகிறார்கள். மன்னிக்கிற குணம் இல்ல, சுபாவத்துல விடுதலை இல்ல. திடீர்னு சுடு சுடுசுடுன்னு மூஞ்சி பொத்துக்கிட்டு வருது, சுடுசுடுன்னு கோபம் பொத்துக்கிட்டு வருது, எரிஞ்சு விழுகிறாங்க. ஆனா அவங்க யாரும் சொல்றாங்க, கிறிஸ்தவர்கள் சொல்லிக் கொடுறாங்க. பாரம்பரியமாக கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், ஆனா என்ன இல்ல, விடுதலை இல்ல. சுபாவத்துல அவங்களுடைய சொந்த வாழ்க்கையில அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில விடுதலை இல்ல. விடுதலை அற்றவர்களா வாழ்ற நீ எந்த விதத்துல பாவத்துல ஒருவரை விழுந்து போய் கிடக்கிற மனுஷனா இருக்கலாம், இன்னைக்கு நீ கொடிய பாவத்துல விழுந்து போய் கிடக்கிற மனுஷனா இருக்கலாம், விடுதலையே இல்லாதபடி இந்த ஸ்திரீ போல இந்த பெண்மணியானை போல 18 வருஷமாய் கூனி குறுகி போய் அவங்களுடைய வாழ்க்கையில விடுதலை இல்லாதபடி கடந்து போன வேலையில, அந்த பக்தியை அவளை விடுவிக்க முடியாதபடி இருந்த வேலையில இயேசுவானவர் உடனே விடுவித்தார், உடனே விடுதலையை கொடுத்தார். அங்குதான் மெய்யான மாற்றம், அங்குதான் நிலையான மாற்றம், அதுதான் உண்மையான பக்தி. இன்னைக்கு நீ உன்னுடைய வாழ்க்கையில இயேசுவானவர் கொடுக்கிற விடுதலை அடைந்தால் ஒழிய உன்னுடைய வாழ்க்கையில பெரிதான உண்மையான புதிதான மாற்றத்தை பார்க்கவே முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் இயேசு அறிந்திருக்கிறாங்க, இயேசுக்குள்ள வாழ்றதுல, ஆனா உண்மையான நித்தியமான ஒரு நிலையான ஒரு புதிதான மாற்றத்தை கொண்டவர்களா இருக்கிறார்களா? சிந்திச்சு பார்க்கணும். இயேசு கொடுக்கிற விடுதலை அது புதிய வாழ்க்கை. வசனம் சொல்லுது, பழையவர்கள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின. நல்லா புரிஞ்சுக்கோங்க, பழையவைகள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின. ஆமா, இயேசு கொடுக்கிற, நீ வெறுமையா சும்மா பாரம்பரியமா சர்ச்சுக்கு வந்துட்டு போறதுல பிரயோஜனமே இல்ல. ஏன், தாத்தா கிறிஸ்தவன், முப்பாட்டன் கிறிஸ்தவன், தாத்தா கிறிஸ்தவன், அப்பா கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவன், அப்படியா? அப்படிலாம் கிடையாது வேதம் அப்படின்னு சொல்லவே இல்லை. புரியுதுங்களா? கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொன்னால் அந்த கிறிஸ்து இயேசுவோடு நெருங்கி ஐக்கியப்பட்டு கிறிஸ்துவின் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு இயேசுவோடு உண்மையான ஜீவனுள்ள வாழ்க்கை, உண்மையா உன்னுடைய என்னுடைய வாழ்க்கை விடுதலையை பெற்ற வாழ்க்கை, உன்னுடைய என்னுடைய வாழ்க்கையில பாவத்திலிருந்து விடுதலை, சுபாவத்திலிருந்து விடுதலை, பொல்லாத வாழ்க்கையிலிருந்து விடுதலை, விடுவிக்கப்பட்ட வாழ்க்கை. உன்னுடைய வாழ்க்கை அப்படியா விடுவிக்கப்பட்டிருக்குதா? உன்னுடைய வாழ்க்கை அப்படியா விடுவிக்கப்பட்டிருக்குதா? சிந்திச்சு பாரு. இந்த விடுதலை வேற எந்த உலகத்திலையும் கொடுக்கவே முடியாது. எந்த இந்து மதமோ முஸ்லீம் மதமோ எந்த சமயமோ எந்த பக்தியோ ஏன் கிறிஸ்தவ பாரம்பரிய பக்தியோ எதுவும் விடுவிக்காது. இயேசு தவிர, இயேசு தவிர, இயேசுவை நோக்கி பார்த்தாலும் ஒழிய. ஆகவே இன்னைக்கு நீ உன்னுடைய வாழ்க்கையில இந்த ஸ்திரீயானவள் அப்படிதான். இயேசு ஒருவரை விடுவித்தார், 18 வருஷமாய் கூனி குறுகி போய் தன்னுடைய வாழ்க்கையில விடுதலை இல்லாதபடி நொந்து நசிந்து போய், ஐயோ பலவீனப்படுத்தப்பட்ட ஒரு ஆவினாலே பிடிக்கப்பட்ட ஒரு பலவீனப்பட்ட. இன்னைக்கு நீ எந்த பலவீனத்துல விழுந்து போய் கிடக்குற? கோபம்ங்கிற பலவீனத்துல விழுந்து போய் கிடக்குறாயா? இன்னைக்கு நீ பொறாமைங்கிற பலவீனத்துல விழுந்து போய் கிடக்குறாயா? இன்னைக்கு நீ எரிச்சல்ங்கிற பலவீனத்தில் விழுந்து போய் கிடக்கிறாயா? இன்னைக்கு நீ எவ்வளவு கொடிய பாவம்ங்கிற பயங்கரமான பாவத்தில் விழுந்து போய் கிடக்கிறாயா? எத்தனையோ வருஷமா நீ விழுந்து போய் கிடந்து விடுதலையே இல்லாதபடி விடுவிக்க முடியாதபடி தவித்து கொண்டிருக்கிறாயா? உன்னை பார்த்தா கேட்கிறேன், இன்னைக்கு நீ அப்படியா இருப்பா என்றால், இதோ இயேசுவானவர் அந்த ஸ்திரீயை கண்டு ஓ அவள் மேல் கையில வைத்து ஓ அந்த இடத்துல விடுவித்தார். உடனே அவள் நிமிர்ந்து நின்றாள். அவளுடைய வாழ்க்கை விடுவிக்கப்பட்டது. அவருடைய அடிமைத்தனத்தில் விடுதலை ஆக்கப்பட்டால் 18 வருஷமாய் புதிய வாழ்க்கை. இயேசு கொடுக்கிற வாழ்க்கை புதிய வாழ்க்கை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, சும்மா சர்வசாதாரணமான வாழ்க்கை அல்ல, அதுதான் உண்மையான பக்தி. இதோ அந்த பாரம்பரிய பக்திக்காரர்கள் இருந்தாங்கதான், அந்த பக்திக்காரர்கள் என்ன விடுவித்தார்கள், என்ன மாற்றத்தை கொடுத்தார்கள்? இல்ல, உண்மையான பக்தி எது தெரியுமா? புதிய வாழ்க்கை. உன்னுடைய வாழ்க்கையில புதிய வாழ்க்கையை பார்க்க முடியுதா? சே, ஒரு காலத்துல நான் எவ்வளவு பாவத்துல விழுந்து போய் கடந்தேன், ஒரு காலத்துல நான் ஐயோ பாவத்தின் பிள்ளையாவா வாழ்ந்து கொண்டிருந்தேன், என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய சுபாவத்துல விடுதலை இல்ல, என்னுடைய வாழ்க்கை பாவ வாழ்க்கையா இருந்துச்சு. இன்னைக்கு நான் இயேசுவை நோக்கி வந்தனோ, இன்னைக்கு நான் இயேசுவை நோக்கி பார்த்தனோ, இன்னைக்கு இயேசுவை விடுதலை பெற்றுக்கொண்டனோ, இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை பாக்குறேன், இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில மாற்றத்தை பார்க்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில புதிய வாழ்க்கையை பார்க்கிறேன், எனக்குள்ள ஒரு ஆர்வம், புதிய ஆர்வம், புதிய எண்ணம், புதிய திட்டம், புதிய விருப்பம், புதிய வாஞ்சை, அப்படியே புதிய மனுஷனாக வாழ்கிறேன். அதுதாங்க இயேசு கொண்ட வாழ்க்கை, அதுதாங்க இயேசு கொடுக்கிற விடுதலை. இன்னைக்கு நீ விடுவிக்கப்பட்டியா? இன்னைக்கு உன்னுடைய இருதயம் விடுவிக்கப்பட்டுவிட்டு இருதயமாக இருக்குதா? உன்னுடைய பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட மனுஷனா இருக்கிறாயா? இல்ல அதே பழைய புத்தியோட வாழ்ந்துட்டு இருக்கியா? இல்ல அதே பொறாமையோடு, அதே கோபத்தோடு, அதே பொய் பித்தலாத்தோடு, திருட்டு புத்தியோடு, அசிங்கமான கெட்ட வார்த்தை பேசிக்கொண்டு, இன்னுமா அசிங்கமான கெட்ட தீய பழக்க வழக்கங்களை நீ கையாண்டு கொண்டு வெளியே கிறிஸ்தவனா கூட இருக்கலாம், ஜாக்கிரதையாரு. கிறிஸ்தவனா கூட இருக்கலாம், ஜாக்கிரதையாரு. ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார், ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார். மனுஷனோ முகத்தை தான் பார்க்கிறான், கடவுளை யாரை பார்க்கிறாரு? உன் இருதயத்தை பார்க்கிறார். உன்னோட இருதயத்தில் இருக்கிற ஐயோ பாவத்தின் அடிமைத்தனத்தில் விழுந்து போய் கிடக்கிற அந்த அடிமைத்தனத்தில் விடுவிக்கப்பட்ட மனுஷன் இருக்கிறாயா? அதுதாங்க உண்மையான விடுதலை, அதுதாங்க உண்மையான பக்தி. எல்லாம் புதிதான் என்ன. இங்க பாருங்களேன், ஏசேக்கியேல் புஸ்தகம் 36வது அதிகாரம், அங்க பாருங்க இயேசு கொடுக்கிற விடுதலை, உண்மையான விடுதலை. ஏசேக்கியேல் புஸ்தகம் 36:26, ஏசேக்கியேல் 36:26, 1008வது பக்கம், 1008வது பக்கம் அங்க பாருங்க, இயேசுவானவர் கொடுக்கிற உண்மையான பக்தி, அந்த உண்மையான விடுதலை. அத்த உண்மை அருமையான விடுதலை, எப்படிப்பட்ட விடுதலை தெரியுமா? 1008வது பக்கம் ஏசேக்கியேல் 36:26, ஏசேக்கியேல் 36:26, உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து, கவனிக்கிறீங்களா, உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை காட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். இதுதாங்க உண்மையான மனமாற்றம், இதுதாங்க உண்மையான இருதய மாற்றம். இயேசுவானவர் எங்க அந்த விடுதலையை கொடுக்கிறாரோ, அந்த விடுதலை அடைந்த ஒவ்வொரு மனுஷனும் மனுஷியும் அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு காலத்துல கல்லான இருதயத்தை கொண்டவர்களா இருந்தாங்க, கடினப்பட்ட இருதயத்தை கொண்டவர்களா இருந்தாங்க, பெருமை கொண்ட இருதயத்தை கொண்டவர்களா இருந்தாங்க, ஒரு காலத்துல பாவத்துல விழுந்து போன மக்களா இருந்தாங்க. ஆனா என்னைக்கு இயேசுவானவர் அந்த இருதயத்தை விடுவித்தாரோ, அந்த நாள் முதற்கொண்டு அந்த இருதயம் எப்படி ஆயிடுச்சு? சதையான இருதயமா மாற்றப்பட்டுருச்சு, புதிதான இருதயமாய் மாற்றப்பட்டுருச்சு. இயேசுவானவருக்குள்ளாக, இயேசுக்குள்ளா வந்த இருதயமாய் மாற்றப்பட்டுட்டது. உடையப்பா என்ன மகத்தான மாற்றம் கவனிச்சீங்களா? ஆகவே இன்னைக்கு நீ உன்னுடைய வாழ்க்கையில இந்த பகுதியிலேருந்து பாக்குறோம், இந்த அருமையான பகுதியிலேருந்து ஒரு சம்பவத்திலிருந்து பாக்குறோம். ஒரு ஸ்திரீயானவள் சாத்தானால 18 வருஷமாய் கட்டப்பட்ட ஒரு ஸ்திரீயாக கூனி குறுகி போய் கடந்து பலவீனத்தோடு கடந்து போன அந்த ஸ்திரீயானவளுடைய வாழ்க்கை விடுவிக்கப்பட்டது. அப்ப முதல் காரியம், இத்தனைக்கும் ஜபாலயத்துக்கு போயிட்டு இருந்தவள் தான், எங்க போயிட்டு இருந்தா? ஆலயத்துக்கு போயிட்டு இருந்தவள் தான். இத்தனைக்கும் ஆலயத்துக்கு கவனிச்சீங்க, இத்தனைக்கும் ஆலயத்துக்கு போயிட்டு இருந்தவள் தான், இத்தனைக்கும் ஆலயத்துக்கு போயிட்டு இருந்தவள் தான். அந்த பக்தி ஒரு காலம் அவளை விடுதலை ஆக்கவே இல்லை. ஏன் நான் சொல்றேன், இன்னைக்கு எத்தனையோ சர்ச்சுக்கு போற மக்கள் இருக்காங்க, பாரம்பரியமா போறாங்க, பாரம்பரியமா போறாங்க, ஆனா அவங்களுடைய வாழ்க்கையில விடுதலையே இல்லை. இயேசுவை நோக்கி, இயேசுவே என்னுடைய பாவத்துக்குள்ளான மன்னிப்பு, இயேசுவே எனக்கு ரட்சகராக, இயேசுவே இந்த உலகத்துக்கு வந்தவராக, என்னுடைய பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிற கடவுள் அவரே என்று சொல்லி ஆழமாய் இயேசுவோடு ஆழமாய் தொடப்பட்டு, இயேசுவோடு ஆழமாய் உந்தப்பட்டு இயேசுவை நோக்கி பார்க்கிற இருதயம் இருக்குதா? விசுவாசம் இருக்குதா? ஐயே எங்க அப்பா கிறிஸ்துவன், நான் கிறிஸ்துவன் சொல்லி ஒரு பாரம்பரியமா போறதுல பிரயோஜனமே இல்ல. அதுக்கு நீ வராமே இருக்கலாம், அது சொல்லல வேதம், அப்படி சொல்லல பக்தி. நல்லா புரிஞ்சுக்கோங்க, பக்தி என்று சொன்னாலே எது உண்மையான பக்தி? விடுதலை ஆக்கப்பட்டவர்கள். அவளும் ஆலயத்துக்கு போயிட்டு இருந்தால்தான், எத்தனை வருஷமா? 18 வருஷமா போயிட்டு, என்ன விடுவிக்கப்பட்டது? எது அவளுடைய வாழ்க்கையில விடுதலை கொடுத்துச்சு? புரியுதா? இன்னைக்கும் ஜாக்கிரதையாரு. இன்னைக்கு ஒருவேளை இன்னைக்கு உட்கார்ந்துட்டு நீ ஆலயத்துக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கலாம், ஐயோ இயேசுவை அண்டி கொள்ளாதபடாது, இயேசுவை கண்டு கொள்ளாதபடி, இயேசுக்குள்ளாக இயேசு கொடுக்கிற மெய்யான பாவ மன்னிப்பை விடுதலை பெறாதபடி, ஒரு பாரம்பரியமாக ஒரு பெயர் அளவுக்கு பக்தி வைச்சிட்டு போறது பிரயோஜனமே இல்ல. ஜாக்கிரதையாரு. இயேசுவை கண்டு விட்டாயா? இயேசுவின் கொடுக்கிற பாவ மன்னிப்பை பெற்று விட்டாயா? இயேசுவை விடுதலை கொடுக்கிறவர், இயேசுவே ரட்சகரன் சொல்லி அவரை நோக்கி பார்க்கிற இருதயம் இருக்குதா? அப்படியான விடுதலையை பெற்ற மனுஷன் தான் உண்மையான விடுதலை. புதிய வாழ்க்கை, தன்னுடைய வாழ்க்கையை முழுக்க ஒரு புதிய வாழ்க்கையை பெற்றுக் கொடுக்கிறான். அதுதான் முதலாவது, அந்த பாரம்பரிய பக்தி, விடுதலை கொடுக்காத பக்தி, இயேசுவானவர் கொடுக்கிற பக்தி, உண்மையான பக்தின்னு சொல்லி பார்த்தோம். புரியுதுங்களா? இரண்டாவது காரியம், இரண்டாவது காரியம், அப்படிப்பட்ட பாரம்பரிய பக்தி, அங்க பாருங்க, அங்கு உண்மையான பக்தி, அப்படிப்பட்ட உண்மையான பக்தி அங்கு இல்லாதபடி கடந்து போன இந்த ஸ்திரீயானவளுடைய வாழ்க்கையில இயேசு ஒருவரே அந்த உண்மையான உண்மையான விடுதலை கொடுத்து அந்த இயேசுக்குள்ளாக கொண்டு வர முடிந்ததுன்னு சொல்லி பார்த்தோம். இரண்டாவது காரியமாக அங்கு பாருங்களேன், அங்க என்ன பாருங்க, அந்த இடத்துல பாருங்களேன், அந்த இயேசுவை கொண்ட அந்த உண்மையான பக்தி என்ன தெரியுமா கண்டுகொண்டால், என்ன தெரியுமா கண்டுகொண்டால், அங்க பாருங்களேன், அந்த உண்மையான அன்பை கண்டுகொண்டால், கவனிக்கிறீங்களா? உண்மையான அன்பை கண்டுகொண்டால், உண்மையான அன்பு
உண்மையான அன்பை கண்டுகொண்டான ஸ்திரீயானவள். இரண்டாவது காரியமாக உண்மையான அன்பை கண்டுகொண்டால், லூக்கா புஸ்தகம் 13 அதிகாரம் திருப்பி கொள்வோம், 103 பக்கம், புதிய ஏற்பாட்டுல 103 பக்கம், உண்மையான அன்பை கண்டுகொண்டால், அங்க பாருங்களேன் அங்க என்ன நடக்குது அந்த சம்பவத்தை பாருங்களேன். லூக்கா புஸ்தகம் 13 அதிகாரம், லூக்கா புஸ்தகம் 13 அதிகாரம், இப்படியாக இயேசுமானவர் விடுவித்தாரா? கவனிச்சீங்களா? இயேசுமானவர் மிக ஆச்சரியமாக பலத்து விடுதலையே கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தாரா இல்லையா? அந்த இடத்துல அங்க பாருங்க, ஜெபாலய தலைவன் ஒருத்தர் இருக்கான். அங்க பாருங்களேன் அவங்களோட இருதயம் எப்படி போகுது பாருங்க. அங்க பாருங்க, இயேசு ஓய்வு நாளை 14 வசனம் இயேசு ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்கினபடியால் ஜெபாலய தலைவன் கோபமடைந்து, கவனிச்சீங்களா, ஜெபாலய தலைவன் கோபமடைந்து ஜனங்களை நோக்கி, வேலை செய்யறதுக்கு 6 நாள் உண்டே, அந்த நாட்களில் நீங்கள் வந்து சொஸ்தமாக்கிக் கொள்ளுங்கள், ஓய்வு நாளில் அப்படி செய்யலாகாது என்றான். கவனிச்சீங்களா? எவ்வளவு பரிதாபம், கவனிச்சீங்களா? இந்த ஸ்திரீயானவள் கூனி குருவி போய் ஒரு ஏழ்மையான ஸ்திரீயா இருந்திருக்கலாம், ஏதோ ஒரு அவள் கிடைக்கிற ஒரு சொற்ப வருமானத்துல சொற்ப காசை காணிக்கு கொடுத்திருக்கலாம், எவ்வளோ பாதிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயாக, எவ்வளோ நொந்து நசிந்து போன ஒரு ஸ்திரீயாக, எவ்வளோ பயங்கரமாக பாதிக்கப்பட்டு நொந்து நசிந்து போய், ஐயோ பலவீனப்படுத்தப்பட்டு கூனி குறுகி போய் 18 வருஷமாய் வந்து கொண்டிருந்த ஸ்திரீயானுடைய வாழ்க்கையில என்ன இல்லைங்க, என்ன காமிக்கப்படலைங்க, என்ன காமிக்கப்படலைங்க, உண்மையான அன்பு காமிக்கப்படலைங்க. ஐயோ உண்மையான அன்பு காமிக்கப்படவே இல்லை. மாறாக அந்த ஜெபாலய தலைவன் என்ன செய்யறாங்க, கோபம் பொத்துக்கிட்டு வருது, கோபம் அடைந்துங்கிறான். எவ்வளவு பயங்கரமான ஒரு இருதயத்தை காமிக்கிறான் பாத்தீங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நீ உன்னுடைய வாழ்க்கையில இயேசுவை நோக்கி வரும்படியான உண்மையான பக்தி, அங்க என்ன பார்க்கலாம், அன்பை பார்க்கலாம், இயேசுவின் அன்பை பார்க்கலாம், இயேசுவினுடைய உருக்கத்தை பார்க்கலாம், இயேசுடைய இரக்கத்தை பார்க்கலாம். ஆனா இன்னுமா இயேசு இல்லாதபடி, இங்க கவனிக்கிறீங்களா, இயேசு இல்லாதபடி, இயேசுவை அறியாதபடி இன்னுமா உட்கார்ந்து கொண்டிருப்பாய்ந்தால் இந்த உலகம் அன்பை காமிக்குமா? இந்த உலகம் அன்பை காமிக்குதா? ஆதாயத்தை தான் கூப்பிடும், எது கிடைச்சா எது பார்த்தா நல்லா இருக்கும் சொல்லி ஆதாயத்தை அந்த உலகம் இருக்குது. உண்மையான அன்பை காமிக்குதா? இன்னைக்கு உலகத்துல எத்தனையோ பக்தி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், எத்தனையோ பக்தி இருக்கு, இந்த உலகத்துல பக்தி இருக்குதா இல்லையா? எத்தனையோ சமயங்கள் இருக்குது, என்ன அன்பு இருக்குது, என்ன அன்பு இருக்குது? அன்பு வைப்பார்கள் எதுக்காக? சரீரத்துக்காக, சரீர சுகத்துக்காக அன்பு வைக்கிறார்கள். அன்பு வைக்கிறார்கள் எதுக்காக? சரீர லாபத்துக்காக அன்பு வைக்கிறார்கள். அன்பு வைக்கிறார்கள் எதுக்காக? ஆதாயத்துக்காக அன்பு வைக்கிறார்கள். எதுக்காக அன்பு வைக்கிறார்கள்? ஆமா, அன்பு வைக்கிறார்கள் தான், பெயருக்காக, புகழுக்காக, ஆதாயத்துக்காக, பொருளை அடைவதற்காக, இதுக்குதான் அன்பு வைக்குது. இன்னைக்கு உலகத்துல எத்தனையோ பக்தி இருக்குது, பக்தி, அது என்ன பக்தி, அது என்ன பக்தி? ஆனா இயேசு காண்பிக்கிற பக்தி இங்க பாருங்களேன், அந்த ஸ்திரீயானோட ஜெபாலயத்துக்கு வந்து கொண்டிருந்த மக்கள் தான். ஐயோ வேற எங்கேயும் போலங்க, அவ்வளவு ஒரு ஆலயத்துக்கு வந்து கொண்டிருந்த மக்கள் தான். ஆனா அந்த பக்தி எப்படிப்பட்ட பக்தியா இருந்துச்சு? பாரம்பரியமான பக்தி. அந்த பாரம்பரிய பக்தி அன்பு காமிச்சா, அந்த பாரம்பரிய பக்தி அன்பு காமிச்சா, இன்னைக்கு உலகத்துல பக்தி இருக்குது. ஆனா அங்க என்ன இல்ல, அங்க யார் இல்ல, இயேசு இல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த பக்தியில யார் இல்லங்க, இயேசு இல்ல. கிறிஸ்துவத்துல இருக்குங்க, கிறிஸ்துவத்துல இருந்தா அங்கே பாருங்க, இயேசுவானவர் அனுதினமும் நாளுக்கு நாள் யாரோட தான் போராடிட்டு இருந்தாரு, அப்படிப்பட்ட பாரம்பரிய பக்திக்காரர்களோட தான் போராடிட்டு இருந்தாரு. இங்க பாருங்க, ஜெபாலய தலைவன் இத்தனைக்கும் அந்த ஸ்திரீயானவன் எத்தனை வருஷமா வந்துருக்கா? 18 வருஷமாய் கூடி குறுகி போய் வந்த அந்த ஸ்திரீயானவள், பலவீனத்தோடு கடந்து போன மகள், ஐயோ அந்த ஸ்திரீயுடைய வாழ்க்கை என்ன வேதனை, என்ன கஷ்டம், எத்தனை பாடுகள் சுமந்து கொண்டு வந்திருப்பான், அதெல்லாம் அவனுக்கு கண்ணுக்கு தெரியவே இல்லை. ஓய்வு நாள மீறிட்டீங்க, சட்டம், அவன் நீதி நியாயப்பிரமாணத்தை வைத்திருக்க சட்டத்தை பார்த்துட்டு, ஐயோ ஓய்வு நாள நீ சுகமாக்கலாமாங்கிறான். எவ்வளவு கேவலமான புத்தி பாத்தீங்களா? ஓய்வு நாள அந்த பக்திக்காரர்கள் என்ன செய்தாங்கன்னா, ஓய்வு நாளை முக்கியமா பயங்கரமா நுணுக்கமா கடைபிடிப்பாங்க. சுகப்படுத்துறது கூட வேலை செய்யக்கூடாதான், சுகப்படுத்துறது சொஸ்தமாகிட்டார்ல இயேசுமானவர், அது ஒரு வேலையா? ஏன்னா அந்த நாட்கள்ல, அந்த நாட்கள்ல பரிசேயர்கள் எந்த தெரியுமா செய்வாங்க, ஓய்வு நாட்கள்ல எந்த வேலையும் செய்யக்கூடாது, இத்தனை அடிதான் நடத்தணும், இத்தனை அடி காலடி தான் எடுத்து வைக்கணும், இத்தனை ஸ்டெப் தான் எடுத்து வைக்கணும், இந்த வேலைலாம் செய்யக்கூடாது, அப்படி அவங்களுக்கு இஷ்டம் போல சட்டங்கள்லாம் ஏற்றிக்குவாங்க, சுயம் போல, அவங்களுக்கு சுயத்துக்கு தான் தாப்புல, உடனே செஞ்சா பாவம் பண்ணிட்டேன், எப்படி செய்யலாம், ஓய்வு நாள இப்படி செய்யலாமா, இந்த வேலையை செய்யலாமா? அதனாலதான் இயேசுவாண்டவர் சொன்னாரு, அங்க பாருங்க, கர்த்தர் அவனுக்கு பிரதி உத்தரம் 15 வசனம், மாயக்காரனே, உங்களில் எவனும் ஓய்வு நாளில் தன் எருதையாவது, ஏதாவது எருது, எருது கழுதை தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் அதுக்கு தண்ணீர் காட்டுகிறது இல்லையா? ஓய்வு நாள்ல அதை பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாதுங்களே, உன் சொந்த உயிரினங்கள், உன் சொந்த ஜீவனம், உன்னுடைய சொந்த உயிரினங்களுக்கு தண்ணி காட்ட மாட்டீங்களா? அதான் கேட்கிறாரு. அந்த இடத்துல அவர் அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா மிக முக்கியமாக 16வது வசனம், இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டிருந்த ஆபிராமின் குமாரத்தியாக இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவள் தொட வேண்டியது இல்லையா? எதுங்க அவசியம்? ஏன் நீங்க ஓய்வு நாள்ல உங்களுடைய ஆடோ மாடோ அவிழ்த்து கட்டி தண்ணி கங்க மாட்டீங்களா? அதை விட ஐயோ, இந்த ஸ்திரீயானவள் 18 வருஷமாய் கட்டப்பட்டு இருந்திருக்கா, 18 வருஷமாய் கட்டப்பட்டு இந்த ஸ்திரீனுடைய வாழ்க்கையில விடுதலையாக்கவில்லை, விடுதலையாக்க வேணாமா? அதான் கேட்கிறேன். அந்த பாரம்பரிய பக்தி எதைதான் முக்கியப்படுத்தினாங்க? சட்ட திட்டங்களை, நீதி நியாய பிரமாணங்களை அதே கடைபிடிக்கிறாங்க, அதே கடைபிடிக்கிறாங்க, அப்படியே நுணுக்கமாக நுணுக்கமாக கடைபிடிச்சு எதை கோட்டை விட்டாங்க? அன்பு கொடுக்க கோட்டை விட்டாங்க. எவ்வளவு பரிதாபம் பாத்தீங்களா? இன்னைக்கு எத்தனையோ பக்திக்காரர்கள் இருக்கிறாங்க உலகத்துல, எதை கொடுக்க தவறிடுறாங்க? அன்பு. சடங்களை கையாளுவாங்க பாருங்களேன், இன்னைக்கு கொல்லிமலையில எத்தனையோ பக்திக்காரர்கள் இருக்காங்க. அப்படியே அந்த சடங்கு கையாளணும், ஐயோ அதெல்லாம் ஆகாது, அந்த பக்தி, ஐயோ அந்த சடங்கு பண்ணு, இந்த சம்பிரதாயம் பண்ணு, அது நானும் வெள்ளிக்கிழமை அது பண்ணிரு, சனிக்கிழமை அப்படி பண்ணிரு, திங்கக்கிழமை அப்படி பண்ணிது, ஒன்னு அவன் பேச்சை கட்டு, இவன் பேச்சை கட்டு. என்ன பக்தி, என்ன பக்தி பரவசம், என்ன பக்தி பாரம்பரியம், எப்படிப்பட்ட பயங்கரமான சடங்குகளை கையாளுறதுக்கு மும்முரமா இருக்காங்களா இல்லையா? ஆனா எதை கொடுக்க தவறிடுறாங்க? ஐயோ, அடுத்த நிமிஷத்துல ஒரு பாவம் பரிதாபமான மனுஷன், அடுத்த நிமிஷத்துல ஒரு பாவம் பரிதாபமான மனுஷன், அழுக்கு சட்டையோட இதோ எங்கேயோ ஒரு இடத்துல, சேலூர் நாடுன்னு வச்சுக்கோங்க, சேலூர் நாடு எம்ஜிஆர் நகர்ல இருந்து ஒருத்தன் வீட்டுக்குள்ள வந்துட்டான். என்ன சொல்லுவாங்க? என்னது, எப்படி என் வீட்டுக்குள்ள வரலாம், தீட்டு தீட்டு அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா? எவ்வளவு கேவலமான புத்தி! என்ன காமிக்க தவறிட்டாங்க? அன்பு. இன்னைக்கு உலகத்துல அன்பு இல்லைங்க. தாழ்ந்தவன், வசந்தவன், மேல் ஜாதி, கீழ் ஜாதி, பணக்காரன், ஏழை, அப்படியா? இயேசுவாண்டர் அப்படியா பார்த்தாரு? இந்த உலகத்துல எத்தனை பிரிவினைகள் பார்த்தீங்களா, எத்தனை ஏற்றத்தாழ்வுகள் பார்த்தீங்களா? சட்டத்திட்டங்களை கையாளுறாங்க, பாரம்பரிய கையாளுறாங்க, சடங்குகளை கையாளுறாங்க, ஆனா எதை காமிக்க தவறுறாங்க? ஐயோ, இன்னைக்கு நீ உன்னுடைய வாழ்க்கையில அன்பே காமிக்க, அன்பே இல்லாதபடி கடந்து போறாயா எனக்கு அருமையான சகோதரனே? இன்னைக்கு நீ உன்னுடைய வாழ்க்கையில உனக்குள்ள அன்பை ருசி பார்க்க முடியாதபடி இருக்கிறாயா? இயேசுவனர் அதுக்காக உலகத்துக்கு வந்தார், உன்னை சந்திக்கும்படியாக உன்னுடைய வாழ்க்கையை சந்திக்கும்படியாக, யாருடைய அன்பை காமிக்க முடியாது வந்தார். இயேசு அன்பு. ஆமாங்க, ஒரு பாவியான ஸ்திரீ, ஒரு பாவியான ஸ்திரீயானவள் இயேசுவானவருடைய வாழ்க்கை. ஆமாங்க, சிறு பிள்ளைகளை ஆண்டவர் வரவிடும்படியாக, அனுமதிக்கும்படியாக ஆண்டவர் சிறு பிள்ளைகளை ஏற்றுக்கொண்டார். ஏன் ஒரு பாவியான ஸ்திரீ, சமாரியா ஸ்திரீன்னு சொல்லிட்டு ஒரு பாவியான ஸ்திரீ, அந்த ஸ்திரீயானவர் இயேசுவானவர் அந்த வழியாக கடந்து போக வேண்டியதா இருந்தது. அந்த வழியாய் கடந்து போகும்பொழுது அவருக்கு தாகம் ஏற்பட்டது, அவருக்கு களைப்பு ஏற்பட்டது. உடனே ஒரு கிணறை கண்டார், ஒரு கிணறு இருக்குது, அந்த கிணற்றண்டில் போய் உட்கார்ந்தார். உடனே யார் வந்தா அந்த கிணற்றண்டில் யார் வந்தா தெரியுமா? அந்த 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 தேசத்துல சமாரியா நாட்டாளாகிய அந்த சமாரியா ஸ்திரீ வரா. சீடர்கள்லாம் பாக்குறாங்க, எப்படாது ஒரு பெண்மணிட்டு உட்கார்ந்து பேசுறாரு இவரு அப்படின்னு சீடர்கள்லாம் பாக்குறாங்க. ஆனா அந்த பெண்மணியுடைய தேவையை உணர்ந்தவராய், அந்த பெண்மணியுடைய ஏக்கத்தை உணர்ந்தவராக, அந்த பெண்மணியுடைய இருதயத்தில் ஓடிக்கொண்டிருக்க அத்தனை கவலையும் பயங்கரமான சோதனைகளும் பயங்கரமான பாடுகளை உணர்ந்தவராக, அந்த இயேசுவாண்டவர் தம்முடைய அன்பை அந்த பெண்மணியுடைய வாழ்க்கையை ஊற்றினார். அந்த பெண்மணி யார் தெரியுமா? ஒரு பயங்கரமான விபச்சார ஸ்திரீ. அவளுக்கு இன்னைக்கு அந்த 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 சம்பவத்துல பாத்தீங்கன்னா, உனக்கு இருக்கிறதோ இப்பொழுது உன்னுடைய புருஷன் அல்லங்கிறார் இயேசுவாண்டவர். அவளை பார்த்து ஆடி போயிட்டான். என்னுடைய அந்தரங்கமான காரியத்தை குறித்து இவர் எப்படி சொல்ல தெரியும் அப்படின்னு ஆடி போயிட்டான். அப்பதான் அந்த ஸ்திரீயானவள் அந்த கடவுளையை கண்டு கொண்டாள், அந்த கடவுளுடைய மகத்தான விடுதலையை பெற்றுக் கொண்டாள். ஒரு சாதாரணமான ஒரு பாவியான ஒரு வேசி, ஒரு விபச்சார ஸ்திரீயை இயேசுவானவர் கண்டு கொண்டார். இயேசுவனுடைய அன்பை அவள் கண்டு கொண்டாள். அவளுடைய வாழ்க்கை முற்றிலுமாக விடுதலை ஆக்கப்பட்டது.
தன் வீட்டுக்கு ஓடுறான், தன் கிராமத்துக்கு ஓடுறான். ஓ, நான் இயேசுவை கண்டேன், என்னுடைய வாழ்க்கையில விடுதல, ஐயோ வந்து பாருங்கன்னு சொல்லி அந்த முழு கிராமே திரண்டு இயேசுவை கண்டுகொள்ள முடியாது. ஓடி வந்தது அவருடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கண்டுகொண்டாள். எப்படிங்க? இயேசுடைய அன்பு, இயேசுடைய அன்பு அந்த இடத்துல அந்த ஸ்திரியான இடத்துல காட்டப்படவில்லை என்றால் இன்னும் அவள் பாவத்துல விழுந்திருப்பாளா இல்லையா? இல்லீங்களா? இன்னைக்கு நீ உன்னுடைய வாழ்க்கையில ஓ உன்னை சந்திக்க முடியாதான் இயேசுவானவர் வந்திருக்கிறார். இந்த உலகத்துல அன்பே இல்லாதபடியும் கடந்து போகிறாயா? இந்த உலகத்துல அன்பு பார்க்க முடியாதபடி ஐயோ தன்னித்து விடப்பட்டவனாக, ஐயோ என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய சொந்த பந்தங்கள் இருக்கிறாங்க, என்னுடைய தாய் தகப்பனா இருக்கிறாங்க, என்னுடைய கணவர் மாமா மாச்சான், என்னுடைய மாமனார் மாமியார் எல்லாரும் இருக்கிறாங்க, ஆனா என்னுடைய வாழ்க்கையில யாருமே என்னுடைய வாழ்க்கையில அன்பை காமிக்க மாட்டாங்களேன்னு சொல்லி தவித்து கொண்டிருக்கிறாயா? தவித்து கொண்டிருக்கிறாயா? உன்னுடைய வாழ்க்கையில அந்த இயேசு அன்பு போதுமானது. அந்த இயேசு அன்பை கண்டுகொள்ளு. இயேசு அன்பு போதுமானது. இயேசு அன்பு அடியப்பா ஆழமாய் தொடும். இயேசு அன்பு விட்டுறாத. இயேசு அன்பு உண்மையானது, நித்தியமானது, நிலையானது. அந்த இயேசு அன்பு உன்னை ரட்சிக்க முடியாம அந்த அன்பு உண்மை, விட்டுறாத. அந்த இயேசு அன்பு இந்த உலகத்துல எந்த அன்பு இருக்கு? பொய்யானது, போலித்தனமானது. ஓ, இயேசு அன்பு ஒன்றே உனக்கு போதுமானது. அதை பிடிச்சுக்கோ, அதை பிடிச்சுக்கோ. இதோ இந்த பெண்மணியானவள் 18 வருஷமாய் கூனி குறுங்கி போய் கடந்தான். பலவீனப்படுத்தப்பட்ட ஒரு ஆவினாலே 18 வருஷமாய் கூனி போய் கடந்தான். அவருடைய வாக்குல ஒரு அன்பு பார்க்க முடியலங்க. அவருடைய வாக்குல எந்த அன்பு பார்க்க முடியல. ஓ, அந்த இயேசுவானவர் தம்முடைய இரக்கத்தை காண்பித்தார். அங்கு பாருங்க, அந்த இடத்துல 13:13 அந்த இடத்துல 12:13 இயேசு அவளை கண்டு, தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். ஓ, இன்னைக்கு நீ உன்னுடைய வாழ்க்கையில அன்பு இல்லாதபடி கடந்து போகிறாயா? இதோ இந்த பெண்மணியுடைய வாழ்க்கையில அப்படிதான் கடந்து போனாள். 18 வருஷமா யாருடைய அன்பை ருசி பார்க்க முடியாதபடி கடந்து போன அந்த மகளுடைய வாழ்க்கையில இயேசுவின் அன்பை கண்டுகொண்டாள். அடேயப்பா, அடேயப்பா, இயேசுவின் அன்பை கண்டுகொண்டு அந்த இடத்துல என்ன பெற்றாள்? சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டாள். அன்பையும் சந்தோஷத்தையும் பெற்றுக்கொண்டா. ஆமாங்க, என்னைக்கு இயேசு சாமி விடுதலை கொடுக்கிறாரோ அன்னைக்கு ஆவியின் கனி ஆகிய ஆவியின் கனிகள்ல முதல் 2 கனி என்ன தெரியுமா? ஆவியின் கனிகள்ல முதல் 2 கனி என்ன தெரியுமா? அன்பு, சந்தோஷம். ஆமா, இன்னைக்கு நீ இயேசுவானவருடைய விடுதலையை பெற்றுக்கொண்டாலோ, இன்னைக்கு நீ இயேசுவான விடுதலையை பெற்றுக்கொண்டாயோ, அந்த நான் முதற்கொண்டு அந்த ஆவியின் கனியில 2 முதல் கனியை நீ கண்டு கொள்ள முடியும். ஆமா, அத்தனை கனியும் உண்டு. அதுல முதல் 2 கனி என்ன? ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம். அந்த மகளுடைய வாக்களை அன்பற்றவளாய் கடந்து போனால், அந்த மகளுடைய வாக்களை கவலையும் கண்ணீரோடு கடந்து போனால், அந்த மகளுடைய வாக்களை நிந்தனையோடு கடந்து போனால், இந்த மகளுடைய வாக்களை வேதனையோடு கடந்து போனால், இந்த மகளுடைய வாக்களை உண்மையான அன்பு உலகத்துல பார்க்க முடியாது. தவியோ தவித்துக் கொண்டிருந்த வேலையில ஓ இயேசுவானவர் அவரை, இயேசுவானவர் அவளை கண்டு, அந்த இருதயத்தின் தேவையை அறிந்திருந்தால், அந்த இருதயத்தின் தேவையை அவர் அறிந்திருந்ததுனாலதான் அவர் வந்தார். அவராகவே வந்து அவளை கண்டு இவளா போனாளா? இவளா தேடிட்டு போனாளா? இல்லங்க, இயேசுவின் அன்பு பாத்தீங்களா? இதுதாங்க உண்மையான அன்பு. அவர் நம்மை சந்திக்க முடியாத உலகத்துக்கு வந்தார். பாவத்தில் விழுந்து போன பாவியை ரட்சிக்க முடியாத கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார். நம்ம தேடி போல, நம்மளா தேடி போனோமா? நம்ம தான் நாரி போய் கிடக்கிறோமே, பாவத்துல ஊறி போய் கிடக்கிறோமே. இயேசுவை அறியாதபடி, இயேசுவை கண்டுகொள்ளாதபடி தூக்கி போட்டவராய் துணிகரமா பாவம் மேல பாவம் பண்ணிட்டு இருக்கோமே. ஆனா நம்மை தேடி வந்தார். அவர் தான் உண்மையான அன்பு. நம்மை தேடும்படியா வந்தார். பாவிகளை ரட்சிக்கும்படியா கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார். அடேப்பா, அவர் வந்தான்னு சொல்லும் பொழுது அதிலேயே பாக்குறோம் அவருடைய அன்பு விளங்குறத பார்க்கலாமா இல்லையா? இப்படிப்பட்ட உண்மையான அன்பு இந்த உலகத்துல பார்க்க முடியுமா? முடியவே முடியாதுங்க. அந்த அன்பும் அந்த சந்தோஷத்தையும் அதுவும் அந்த ஸ்திரியானவள் பெற்றுக்கொண்டாள். இன்னைக்கு நீ உன்னுடைய வாழ்க்கையில இந்த உண்மையான விடுதலையை பெற்றிருக்கிறாயா? இன்னைக்கு நீ இந்த வாழ்க்கையில ஏதோ இந்த அன்பையும் சந்தோஷத்தை பெற்று அனுபவிக்கிற அடேயப்பா மகத்தான விடுதலையை பெற்று மகளாய் வாழுறாயா? ஆராய்ந்து பாய். இதுதான் உண்மையான பக்தி, இதுதான் உண்மையான பக்தி. ஜாக்கிரதையாரு, இன்னைக்கு உலகத்துல எத்தனையோ பக்தி இருக்குது, கிறிஸ்துவத்திலையும் பக்தி இருக்குது. அதை இதை பார்த்து ஏமாந்து போயிடாத. இந்த வேதம் சொல்லும்படியான பக்தி அதுதான், இந்த வேதம் சொல்லும்படியான பக்தி அதுதான். இயேசுவை அறிந்த வாழ்க்கை உண்மையான விடுதலை, நிலையான மாற்றம், புதிய வாழ்க்கை. முதலாவது பார்த்தோம். இரண்டாவது, இயேசுவை அறிந்து பெற்றுக்கொண்ட வாழ்க்கை அந்த விடுதலையில அவள் எதை பெற்றுக்கொண்டாள்? அன்பையும் சந்தோஷத்தையும் பெற்றுக்கொண்டாள். மூணாவதாக பார்த்து முடிக்கிறோம். மூணாவதாக அங்கு பாருங்க, மூணாவதாக பார்த்து முடிக்கிறோம் நம்ம. அங்கு பாருங்க, இயேசுவை இயேசுனுடைய விடுதலையை பெற்று இயேசுக்குள்ள வாழ்ற வாழ்க்கையில அடையப்பா அவள் தேவனை மகிமைப்படுத்தினாள். கவனிக்கிறீங்களா? அடையப்பா அவள் தேவனை மகிமைப்படுத்துற வாழ்க்கை. அங்க பாருங்களேன், மூணாவதாக அங்க பாருங்களேன், 14th வசனம், அந்த இடத்துல 13th வசனம், 13, அவள் மேல் தமது கைகளை வைத்தார், அவள் மேல் தமது கைகளை வைத்தார், உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். கவனிக்கிறீங்களா? இயேசுவை அறிந்த வாழ்க்கை, இயேசு கொடுக்கிற வாழ்க்கை, இயேசு கொடுக்கிற விடுதலை உண்மையான விடுதலை, நிலையான விடுதலை, நித்தியமான விடுதலை, முழுமையான விடுதலை, மாற்றமே இல்லை. இன்னைக்கு நீ இயேசுவை அறிந்திருப்பா என்றால் உன்னுடைய சுபாவத்தில் விடுதலை அடைந்திருக்க வேண்டும், உன்னுடைய இருதயத்தில் விடுதலை அடைஞ்சிருக்க வேணும், உன்னுடைய பாவத்திலிருந்து விடுதலை அடைஞ்சிருக்க வேணும். நல்லா புரிஞ்சுக்கோ. அப்படிப்பட்ட விடுதலையை பெற்றவர்கள் அவருடைய வாழ்க்கையில எதை ருசி பார்க்கிறார்கள்? இயேசுவின் அன்பையும் சந்தோஷத்தையும் பெற்றவர்களாக வாழ்கிறார்கள். எவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்கணும், எவ்வளவு அன்பை பெற்றிருக்கணும் இல்லைங்களா? அந்த மகள் அப்படிதான் அந்த அன்பையும் சந்தோஷத்தையும் பெற்றவர்களாக வாழ்ந்தாள். மூன்றாவதாக கடைசியா பார்த்து முடிக்கிறோம், இயேசுவை அறிந்து இயேசுவின் விடுதலை பெற்று அந்த அன்பையும் சந்தோஷத்தை பெற்ற மகள் கடைசியாக அந்த மூணாவது காரியமாக இதுதாங்க உண்மையான பக்தி. யார் ஒருவருக்கே மகிமை செலுத்துறா, அந்த விடுதலையை கொடுத்த அந்த கடவுளுக்கே புகழையும் மகிமையும் கொடுக்கிற ஸ்திரீயாக மாற்றப்பட்டாள். ஐயோ, இன்னைக்கு நீ இயேசுவின் பிள்ளையா இருப்பா என்றால் அந்த விடுதலை யார் மூலமா வந்தது? அந்த இயேசுவின் மூலமாக வந்த விடுதலை. இன்னைக்கு நீ இயேசுவின் பிள்ளையா இருப்பா என்றால் இன்னைக்கு நீ இயேசுவின் பிள்ளையா இருப்பா என்றால் இன்னைக்கு நீ நானும் இந்த விடுதலையை பெற்று அனுபவிக்கிற பிள்ளையா இருப்போம் என்றால் அந்த விடுதலை யார் கொடுத்தா? நீ நாமும் சுய முயற்சினால சம்பாதித்தாயா? நீ நாமும் சுய முயற்சினாலே சம்பாதித்தாயா? எந்த எல்லவும் உன்னுடைய என்னுடைய முயற்சினாலே இந்த விடுதலையை நம்ம அனுபவிக்கவே முடியாது. ஆமாங்க, நான் ஏழவாளையில கல்லிலே கொடுக்குறேன், நான் காணிக்க நிறைய கொடுத்தேன், சபையை கட்டுறதுக்கு கூலியத்துக்காக தாங்கினேன், அதனால ரட்சிக்கப்பட்டு அதனால பரலோகம் போறேன் சொல்ல முடியுமா? உன் சுய முயற்சினால எதுவுமே சாதிக்கவே முடியாது. ஏனென்றால் வேதம் சொல்லுது, உன்னுடைய நீதி உன்னுடைய நற்செயல் எல்லாம் குப்பை கந்த, உன்னுடைய பாவம் அதுக்கு மேல அகோரமா காட்சியளிக்கிறது. ஆண்டவுடைய சுத்த கிருபையினாலே இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில விடுதலை பெற்றது யாருடைய கிருபை? அவருடைய கிருபை. அவர் குடுவி அவரா வந்து விடுவிக்கிறார், அவர் விடுவிக்கிறார், அவர் விடுவிக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவர் நம்மை விடுவிக்கிறார். அப்ப பாருங்க, இது யாருடைய? நம்முடைய கிருபை அல்ல, இது அவருடைய கிருபை. அது பேர்தான் கிருபை. கிருபைன்னா என்ன தெரியுமா? எந்த தகுதியுமே இல்லாத பாவி ஒருவனுக்கு கொடுக்கிற வெகுமதி தான் கிருபை. நீன நானும் பாவி, எந்த தகுதியுமே இல்லாத பாவி, இந்த பாவி கொடுக்கிற வெகுமதி தான் கிருபை. கிருபை, கடவுளுடைய கிருபை. அந்த கடவுளுடைய கிருபையை உணர்ந்தவன், அந்த கிருபையை உணர்ந்தவன் என்ன செய்யறான்? கடவுளையே மகிமைப்படுத்துறான், உயர்த்தி பிடிக்கிறான், தன்னுடைய சுயத்தை ஒழிக்கிறான், தன்னுடைய சுயத்தை ஒழிக்கிறான், தன்னுடைய ஆணவத்தை உடைக்கிறான், தன்னுடைய பெருமையை உடைக்கிறான், தன்னையே முற்றிலுமா தாழ்த்தி யார உயர்த்தி பிடிக்கிறான்? அந்த கிருபையை காமிச்ச, என்னுடைய வாழ்க்கையில அந்த கிருபையை காமிச்ச, என்னுடைய பாவ வாழ்க்கையில அந்த விடுதலையை கொடுத்த அந்த இயேசுவை உயர்த்தி பிடிக்கிறான். அவருக்கே புகழும் துதியும் கனத்தையும் கொடுக்கிறான். அதுதான் உண்மையான பக்தி. இன்னைக்கு இயேசுவை அறிந்த பக்தியா இருப்பா என்னால் யார் ஒருவருக்கு தான் புகழை கொடுக்கணும்? சுயத்துக்கா? உன் சுயத்துக்கா? உன் பெயர் வாங்கணும், என் பெயர் வாங்கணும், என் கல்வெட்டுல என் பெயர் பதிச்சிடணும், இந்த பேனர்ல என் பெயர் வந்தே ஆகணும், அப்படியா? இந்த நோட்டீஸ்ல என் பெயர் வந்தே ஆகணும். சுயத்துக்காக, சுய புகழுக்காக தன்னுடைய புகழையும் பெயரையும் தேடும்படி ஆனா கிறிஸ்துவ வாழ்க்கை சொல்லுதா? கிறிஸ்துவ வாழ்க்கை அப்படி அல்ல, அது சீப் கிறிஸ்டியானிட்டி. ஜேசி ரயில் என்ற தேவ மனுஷன் சொல்றாப்ல, ஒரு அருமையான வாசகம் சொல்றாப்ல, ஜேசி ரயில் என்ற தேவ மனுஷன், சீப் கிறிஸ்டியானிட்டி தட் அஃபன்ஸ் நோபடி, ரெக்வயர்ஸ் நோ சாக்ரிஃபைஸ் அண்ட் காஸ்ட் நத்திங், இஸ் ஒர்த் நத்திங். இப்படிப்பட்ட பாரம்பரியமான பக்தி, இது சுய லாபம், இப்படிப்பட்ட ஒரு சீப் கிறிஸ்டியானிட்டி. இப்படிப்பட்ட கிறிஸ்டியானிட்டி என்ன சொல்லு தெரியுமா? பாதிக்கப்படவே அவங்களுடைய இருதயம் பாதிக்கப்படவே பாதிக்கப்படக்கூடாது. அப்படியே நேக்கா வந்துட்டு நேக்கா போயிடணும், இதுதான் கிறிஸ்தவம். சீப் கிறிஸ்டியானிட்டி, பாரம்பரியமான பக்தி, ரெக்வயர்ஸ் நோ சாக்ரிஃபைஸ். அவங்க எதையும் இழக்க இழக்க மாட்டாங்க, அவங்க எதையும் இழக்க கொடுக்க மாட்டாங்க, கொடுக்கறதுக்கு இருதயம் வராது, சாக்ரிஃபைஸ் பண்ண மாட்டாங்க, தியாகம் பண்ண மாட்டாங்க. காஸ்ட் நத்திங், எதையும் சாதிக்கும் எதையும் அவர்கள், அதாவது வழியை தேர்ந்தெடு வழியை ஏற்றுக்கொள்ளவோ இல்ல கொடுக்கவோ தயாராகவே மாட்டான். அது என்ன கிறிஸ்தவம்? வேதம் அப்படி சொல்லவே இல்லை. இயேசுவானவர் ஒவ்வொரு வேளையிலும் தம்முடைய போதகத்தை போதிக்கும் பொழுதுதான் உங்களுடைய சுயத்தை உடைக்கும்படியா போதித்தார். புரியுதா? இயேசுவானவர் ஒவ்வொரு வேளையிலும் போதிக்கும் போதுதான், அவருடைய வார்த்தையை கொடுக்கும் போதுதான் அந்த இருதயம் உடைக்கப்படும்படியாக போதித்தார். அவங்களுடைய சுயம் உடைக்க முடியாதான் போதித்தார். எந்த விதத்திலும் குளிர்ச்சி கொண்டு அவங்களை குளிர வைக்கவோ அவங்கள வாழ்க்கையில ஒரே ஒரு ஒரு விதமான ஒரு பயம் ஒரு லாபமான ஒரு பக்தியை கொண்டவோ போதிக்கவே இல்லை. பாரம்பரிய பக்திக்காரர்களுடைய வாழ்க்கையில அந்த மக்கள் யாரை மகிமைப்படுத்தாங்க? மனுஷன்தான் மகிமைப்படுத்தியிருந்தார்கள். இந்த அந்த கூட்டம் எதை தான் மகிமைப்படுத்திட்டு இருந்துச்சு? மனுஷனை மகிமைப்படுத்தி ஒன்று. ஆனா இந்த பெண்மணியானவள் பெற்ற விடுதலை யாரை மகிமைப்படுத்துச்சு? இயேசுவே. இன்னைக்கு நீ அந்த விடுதலை பெற்றிருப்பாய் என்றால், இன்னைக்கு நீ அந்த விடுதலை பெற்றிருப்பாய் என்றால் மனுஷனை மகிமைப்படுத்துற விடுதலை கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோ. பாஸ்டரையோ பாஸ்டர் குளிர வைக்கிறவோ இந்த சுக இந்த அந்த சகோதரோ இந்த சகோதரனு குளிர வைக்கிற விடுதலை கிடையாது. யாரை மகிமைப்படுத்தணும்? இயேசுவே. இயேசுவையை மகிமைப்படுத்தணும். உன்னுடைய சுயம் ஒழிக்கப்படணும், உன்னுடைய பெருமை உடைக்கப்படணும். ஒவ்வொரு நாளும் இயேசுவை உயர்த்தப்படணும். இயேசுவுக்கு கனத்தையும் மகிமையும் புகழையும் தேடி தரும்படியான வாழ்க்கை நீ காமிக்கணும். அதுதான் கிறிஸ்தவம், அதுதான் உண்மையான பக்தி. இயேசுவாமியன் இயேசுசாமி புகழ்படணும், இயேசுசாமி புகழடையணும், இயேசுசாமி உயர்த்தப்படணும். என் இயேசுசாமி என்னை விடுவிக்க கடவுள், என்னுடைய பாவத்தை மன்னித்த கடவுள், ஐயோ அன்பர் ருசி பார்க்க முடியாதபடி தவித்துக் கொண்டிருந்த வேலையில அவர் தன்னுடைய வெளியேறப்பட்ட அன்பை என் மேல பொழிய செய்ததுனாலே அந்த இயேசுவை நான் உயர்த்தி பிடிக்க முடியாத, அந்த இயேசுவையே கனப்படுத்த முடியாத நோக்கத்தோடு வாழ்வான். அவன் தான் கிறிஸ்துவன், அவன் தான் உண்மையான பக்தி கொண்டவன். இன்னைக்கு நீ எப்படியா வாழ்றியா? இன்னைக்கு நீ இப்படிப்பட்ட விடுதலை பெற்ற மகளா இருக்கிறாயா? ஆராய்ந்து பார். இதுல என்றால் உன்னை தாழ்த்து. இதோ இந்த சிறியானவள் ஐயோ என்ன பயங்கரமான தவித்து கொண்டிருந்தாள், வேதனையோடு கடந்து போனாள். ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் 18 வருஷமாய் ஐயோ அப்படிப்பட்ட 18 வருஷமாய் கடந்து போன வேலையில அந்த ஸ்திரீயனுடைய இறுதி மாலமாய் தொடப்பட்டது. அவருடைய வாழ்க்கையில விடுதலையாக்கப்பட்டால் மின் நிமிர்ந்து வெற்றியோடு வெற்றி நடை போட்டால் தேவனை மகிமைப்படுத்தினாள். அவருடைய வாழ்க்கையில அன்பை கண்டுகொண்டாள், சந்தோஷத்தை கண்டுகொண்டாள். இயேசுவே தேவனையே மகிமைப்படுத்துற வாழ்க்கையில மாற்றப்பட்டாள். இன்னைக்கு நீ அப்படிப்பட்ட பக்தி கொண்டவரா இருக்கிறாயா? ஆராய்ந்து பார். இல்லை என்றால் உன்னை நீனே தாழ்த்து. ஆண்டரே இந்த ஸ்திரீ அடைந்த விடுதலையை போல எனக்கு அந்த விடுதலை தாரும் கேளு. ஆண்டரே இந்த ஸ்திரீ அடைந்த விடுதலையை போல எனக்கு அந்த விடுதலை தாரும். ஐயோ இப்படியான என்னை சூழ்ந்திருக்கிற பக்தி ஒரு கால ஒரு விடுதலையும் கொடுக்காது சுவாமி. இன்னைக்கு நான் உன்னை நோக்கி, இதோ உண்மை நோக்கி வருகிறேன். இதோ இன்னைக்கு பார்த்தோமே நீர் வருவதான் அந்த விடுதலையை கொடுத்தீங்க சுவாமி. இந்த ஸ்திரீ நடத்துல நீர் வருவதான் விடுதலை கொடுத்தீங்க. இன்னைக்கு நானும் விடுதலை இல்லாதபடி, ஐயோ அன்பு இல்லாதபடி, ஐயோ நான் சுயத்துக்காக உட்கார்ந்துட்டு இருக்கேன், என்னை மன்னியும் சுவாமி, எனக்கு விடுதலையை தாரு சொல்லி அந்த விடுதலை கொடுக்கிற இயேசுவை நோக்கி மட்டுமே, அவரை நோக்கி மட்டுமே பாரு. அவரை நோக்கி உன்னை தாழ்த்து, அவருடைய கெஞ்சு கேளு, அப்பொழுது உனக்கு இந்த விடுதலை தருவார். இந்த ஸ்திரீயானவள் பெற்ற அன்பு, சந்தோஷம், விடுதலை, சமாதானம், பரலோகம், தேவனை மகிமைப்படுத்துற வாழ்க்கையை நீனும் அனுபவிக்க முடியும். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபத்தோடு இந்த செய்தியை முடிப்போம். ஜெபிப்போம். பரலோகத்தில் வாசம் அணுகிற பரிசுத்தம் உள்ள பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. உம்மை போற்றுகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். தர்மியான நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலே தர்மியான வேளையிலே நீ கொடுத்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. இன்னைக்கு சுயிலும் இன்னைக்கு எங்களை சுற்றின எத்தனையோ பக்திக்காரர்கள் இருக்காங்க சுவாமி. நாங்களும் ஒரு பக்தி வைத்துக் கொண்டு போகிறோம், ஆனா எங்களுடைய வாழ்க்கையில விடுதலை இல்லையே சுவாமி. ஐயோ எங்களுடைய வாழ்க்கையில வெறும் பாரம்பரிய பக்தியை கையாண்டு என்ன பிரயோஜனம் சுவாமி? அன்றே இயேசு கொண்ட வாழ்க்கை, இயேசு அறிந்த வாழ்க்கை, இயேசு ஆழமா எங்களுடைய வாழ்க்கையிலே தொடப்பட்ட எங்களுடைய வாழ்க்கையில இந்த பாவம் அனுப்பி பெற்றுக் கொண்ட வாழ்க்கையிலே அது முழுமையான நித்தியமான நிலையான மாற்றம் சுவாமி. அது அருமையான மையான விடுதலைன்னு சொல்லி பார்த்தோமே சுவாமி. அந்த விடுதலையை பெற்ற வாழ்க்கையிலே அந்த இயேசுவின் அன்பு, அந்த இயேசுவின் சந்தோஷத்தை அனுபவிக்கிற வாழ்க்கை சுவாமி, இயேசுவின் அன்பு ஆழமாய் தொடப்பட்ட வாழ்க்கை சுவாமி. மாத்திரமல்ல அந்த விடுதலையை பெற்ற வாழ்க்கை ஐயோ சுயத்தே அல்ல, பெருமையோடு போகிற வாழ்க்கை அல்ல, இயேசுவை உயர்த்தி பிடிக்கிற வாழ்க்கை. அந்த விடுதலையை கொடுத்த இயேசு என்ற கடவுளை துதித்து கடவுளை மகிமைப்படுத்துற வாழ்க்கை, இயேசுவுக்கு சாட்சியாக வாழ்ற வாழ்க்கை சுவாமி. இப்படிப்பட்ட அருமையான விடுதலையை நாங்கள் அனுபவிக்க உதவி செய்யும். இப்படிப்பட்ட அருமையான உண்மையான பக்தி கொண்ட வாழ்க்கையை வாழ உதவி செய்யும் சுவாமி. தொடர்ந்து எங்களோடு பேசு சுவாமி. இது இல்லாதபடி நாங்கள் கடந்து போவோம் என்றால் எங்களை மன்னியும் சுவாமி. எங்களை தாழ்த்துகிறோம். தொடர்ந்து எங்களோடு பேசும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.